உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ.
அன்புமிக்க பெரியோர்களே, உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம், இருண்ட காலம், கற்காலம், காட்டுமிராண்டி காலம் ஒன்று உண்டு. அந்த காட்டுமிராண்டி காலத்திலே இருந்து மனிதன் நாகரிகம் அடைய தொடங்கிய போது அந்த நாகரிகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மதம். உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் இந்து மதம். இதை எந்த ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்து என்கின்ற வார்த்தைதான் பிற நமக்கு தந்ததே தவிர மதம் என்கின்ற அடிப்படை உலகத்தில் முதலிலே தோன்றிய இடம் இந்தியா என்பதனை யாரும் மறுக்கவில்லை. தனி ஒரு மனிதனும் தான் தான் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டினை சமுதாய வழிபாடாக மாற்றிய போது மதம் என்கின்ற ஒன்று உருவகமாயிற்று. அந்த உருவகமான மதத்திற்கு பிறர் கொடுத்த பெயர்தான் இந்து மதம் என்றாலும், அந்த பெயர் வருவதற்கு முன்னாலே சைவம் வைணவம் என்ற இரண்டு பிரிவாக இந்து மதம் இயங்கிற்று. இந்த இரண்டு பிரிவுக்கும் எதிராக கிறிஸ்தவ மதத்தில் புராட்டஸ்டண்டுகள் இருப்பது போல், இந்து மதத்தில் தோன்றிய புராட்டஸ்டண்டுகளே சமணர்கள் ஆவார்கள். சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எதிராக சமண மதம் தோன்றிற்று. சைவத்தையும் வைணவத்தையும் விட வேகமாக புத்த மதம் தோன்றி வளர்ந்தது. உலகத்தில் எந்த ஒரு மதத்திற்கும் அதை தோற்றுவித்தவன் பெயர்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. புத்த மதம் என்றால் அதை தோற்றியவர் கௌதம புத்தர், கிறிஸ்தவ மதம் என்றால் அதை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்து மதம் என்பதனை தோற்றுவித்தவர் யார் என்றால் உலகம் யாரையும் அறியாது. காலம் அறியாது மட்டுமல்ல, தோற்றுவித்தவர் பெயரையும் அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மதம் இந்து மதமாகும். உலகத்திலே உள்ள பல பழங்கால சுவடுகளை எல்லாம் பார்த்தவர்கள், உலகம் முழுவதிலேயும் இந்து மதம் பரவி இருக்கிறது, அந்நாளிலேயே பரவி இருக்கிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னுடைய காலடிகளை பதித்திருக்கிறது என்று கருதுகிறார்கள். ஆனால் திரு காஞ்சி பெரியவர்கள் அவர்களோ ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகிறார்கள். மனித மனோபாவத்தின் அடித்தளத்திலே இருந்து மத உணர்ச்சி தோன்றிய போது ஒரு இந்துவுக்கு இந்தியாவிலே எந்த உணர்ச்சி தோன்றிற்றோ அதே மனித உணர்ச்சி உலகத்திலே உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் தோன்றியிருக்கிறது. ஆகவே தான் அடிச்சுவடு ஒரே மாதிரி இருக்கிறது. அடிச்சுவடு ஒரே மாதிரி இருப்பதற்கு காரணம், உலகெங்கிலேயும் ஒரே மாதிரியான மத சிந்தனை ஆரம்பமாகி இருக்கிறது அதுதான் என்று காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள். மத சிந்தனை அடிப்படையில் எப்படி இருக்குமோ அப்படியே தோன்றி வளர்ந்தது இந்து மதம் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு மதமும் வளர்ந்திருக்கிறது. கொல்லாமை என்கின்ற இந்து மதத்தின் ஒரு கூறுதான் பௌத்த மதமாகும். அன்பு என்கின்ற இந்து மதத்தின் மறுகூறுதான் கிறிஸ்தவ மதமாகும். எல்லா மதங்களிலேயும் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்த்தால் அது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே இயங்குவதை பார்ப்பீர்கள். இந்து மதம் என்பதை நதியாக கொண்டால் சில மதங்கள் கால்வாயாக இருக்கின்றன, சில மதங்கள் வாய்க்காலாக இருக்கின்றன. எல்லாமே ஓடி கடலிலே, ஈஸ்வரன் என்கின்ற கடலிலே கலக்க வேண்டியவை தான் என்றாலும் மகாநதியாக தோற்றமானது இந்து மதம் ஒன்றேதான். ஆகவேதான் இந்த மதத்துக்கு பெரிய பிரச்சாரர்கள் இல்லாமலேயே 6000-7000 ஆண்டு என்று கூட வயது சொல்லக்கூடிய அளவுக்கு அது உயிரோடு வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. இந்து மதத்திற்கு அழிவு சக்திகள் எதிராக அவ்வப்போது தோன்றியது உண்டு. ஆனால் தோன்றிய சக்திகளை அது எதிர்க்காமலேயே அவர்கள் அழிந்ததாகவும் வரலாறு உண்டு. வேறு எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது, இந்து மதத்தை செய்ய முடியும். அப்படி செய்த பின்னாலேயும் கூட இந்து மதம் நிலைத்து நிற்கிறது என்றால் விமர்சனங்களையும் கடந்து அதனுடைய நியாயம் பரவி இருக்கிறது என்பது பொருள். இது வெறும் சந்நியாச மதம் அன்று, வானப்பிரசத்தை மட்டும் போதிக்கின்ற மதம் அன்று, எல்லோரும் துறவியாக வேண்டும், கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற மதம் அன்று, லௌகீக வாழ்க்கையிலேயும் இது கூடவே வந்து கொண்டிருக்கின்ற மதமாகும். எப்படி போகின்ற பாதையிலே எல்லாம், வருகின்ற அனுபவங்களிலே எல்லாம் திருக்குறளிலே ஒரு குரல் எதிரொலிக்கிறதோ அப்படியே மனித வாழ்வில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் போதெல்லாம் இந்து மதத்தின் ஏதாவது ஒரு தத்துவம் எதிரொலிக்கிறது. ஜனனம் தாய் தகப்பன் கொடுத்தது, மரணம் இறைவன் அழைப்பது, இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வு அரிதாரம் பூசாத ஒரு நடிப்பு. இந்த வாழ்வின் ஏற்றத்தாழ்கள் எவராலே நியமிக்கப்படுகின்றன, எவராலே நிர்வகிக்கப்படுகின்றன, எவராலே ஆட்டுவிக்கப்படுகின்றன என்பதை உலகம் இன்னும் அறிந்த பாடில்லை. சந்திரமண்டலத்திற்கு விஞ்ஞானம் போய் சேர்ந்து விட்டது. ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற விஞ்ஞானியும் சர்ச்சுக்கு போன பின்னாலே தான் பயணம் செய்கிறான் என்பதை அறிந்தால், விஞ்ஞானத்தையும் கடந்து உள்ளே இருக்கின்ற மெய்ஞான உணர்வு அவனை அறியாமலேயே அவனை அங்கே தள்ளுகிறது என்று பொருளாகும். உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் இந்த எண்ணம் விடாது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், மரணம் என்று ஒன்று இருக்கின்ற வரையில், நீ விரும்புகின்ற ஒன்று நடக்காத வரையில், விரும்பாத ஒன்று நடக்கின்ற வரையில், ஈஸ்வரன் என்பவன் நீ விரும்புகிறாயோ இல்லையோ இருந்து கொண்டே இருக்கிறான். சுவாமி விவேகானந்தரின் இந்த பழமொழியை உலகத்திலே மரணத்தின் போது உணர்ந்தவர்கள் உண்டு, ஜனனத்தின் போதே உணர்ந்த குழந்தைகளும் உண்டு, வளர்ந்து வரும்போது உணர்ந்த ஞான சம்பந்தர்கள் உண்டு, வாழ்க்கையில் அடிபட்ட பின்னாலே உணர்ந்த ஞானிகள் உண்டு. பல்வேறு கட்டங்களிலேயும் பல்வேறு அறிவிலே இது பட்டிருக்கிறது. லௌகீகத்திற்கு துணை வருவது இந்து மதம் என்பதாலே தான் இந்து மதத்தினுடைய கடவுள்களை தம்பதிகளாகவே சமைத்தார். உலகத்தில் ஆண் பெண் என்று இரண்டு கடவுளையும் கணவன் மனைவியாக காட்டுகிற மதம் வேறொன்றும் இல்லை இந்து மதத்தை தவிர. மனைவி கடவுளுக்கு ஏன் என்கின்ற கேள்வி எழும்பும்போது, மனைவி மனிதனுக்கு ஏன் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. அந்த கேள்விக்கு பதில் காண விரும்புகிறவர்கள் இந்த கேள்விக்கு முதலில் பதில் காண வேண்டும். மனைவி மனிதனுக்கு தேவை என்றால் கடவுளுக்கும் மனைவி தேவை. இந்த லௌகீக உணர்வை ரெண்டு பேரையும் ஒட்டிய உணர்வாக அது வைப்பதற்காகவே தான் சக்தி சிவம் என்கின்ற இணைப்பை அது ஏற்படுத்திற்று. ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருக்கின்ற உலகத்தை அந்நாளிலேயே உணர்த்துவதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற தோற்றமே இந்து மதத்திலே உருவானது. வாழ்க்கையின் லட்சியமே ஆண் பெண் இருபாலுக்குள்ளேயும் அடங்கிவிட்டது. இந்த இருபாலும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது. இல்லறத்திற்கு அது துணை வருகிறது. அதனுடைய தாற்பரியங்கள், லௌகீக உணர்வுகள் எங்கிருந்து தோற்றுகின்றன? தாய், தாயிடமிருந்தே தோற்றுகின்றன. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்தில் பேசும்போது அங்கிருந்த இளம் பெண்கள் ஆண்களை எல்லாம் பார்த்து பெரியோர்களே தாய்மார்களே என்று அழைத்தார். அங்கே இருந்த இளம் பெண்கள் சிலர் சிரித்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் சிரிப்பது எனக்கு புரிகிறது, நீங்களோ இளம் பெண்கள், என்னடா நமக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, நம்மை இவன் தாய்மார்களே என்று அழைக்கிறானே என்று நீங்கள் கருதுகிறீர்கள். மேலை நாட்டிலே பெண் என்றாலே மனைவி அல்லது காதலி என்கின்ற உணர்வுதான் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பெண் என்ற பெயரை கேட்டாலே தாய் என்கின்ற உணர்வுதான் எங்களுக்கு வரும். தாய், தாயே என்று அழைப்பது எங்களுடைய லட்சிய கனவாகும். 18 வயது இளம் பெண்ணை பார்த்து 80 வயது கிழவன் பிச்சை கேட்கும் போது கூட, ஏன் 7 வயது சிறுமியை பார்த்து பிச்சை கேட்கும் போது கூட தாயே பிச்சை போடு என்றுதான் கேட்கிறானே தவிர சிறுமியே பிச்சை போடு அல்லது குமரியே பிச்சை போடு என்று கேட்பதில்லை. எங்களுடைய குடும்பத்தின் லட்சியம் மூலம் தாய். எவள் இல்லை என்றால் நான் இந்த பூமியிலே பிறந்திருக்க முடியாதோ, எவளை இழந்து விட்டால் நான் மீண்டும் அடைய முடியாதோ, அவளே என்னுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை துவக்கி வைக்கின்றாள். என்னுடைய தாயை நான் வணங்குகிறேன். எனக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்திருப்பாளானால் அவளும் அவளை வணங்கியாக வேண்டும். எனக்கு அவள் தருகின்ற இன்பங்களுக்காக என் தலையின் மீது ஏறி நின்று என் தாயாரை அவள் விலை பேச முடியாது. என்னுடைய தாய் என்பவள் தான் என் குடும்பத்தின் ராணி. அந்த ராணிக்கு தோழிதான் என் மனைவியே தவிர அந்த மனைவி என்பவள் ராணி என்கின்ற அந்தஸ்தை பெற முடியாது. அவளுக்கு வருகிற மருமகளுக்கு வேண்டுமானால் அவள் ராணியாக இருக்கலாமே தவிர என் தாய்க்கு அவள் தோழியாகத்தான் அடங்கி இருக்க முடியும். என் தாயை நான் வணங்கும் போது அவளும் வணங்கியாக வேண்டும். அப்படி வணங்க அவள் விரும்பவில்லை என்றால் என் மனைவியாக நான் அவளை அங்கீகரிக்க மாட்டேன். மேலை நாட்டிற்கும் இந்திய நாகரிகத்திற்கும் இதுதான் வித்தியாசம். இந்துக்களுடைய நாகரிகத்தில் தாய் என்கின்ற ஸ்தானத்திலே இருந்தே சகலமும் ஆரம்பமாகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் அங்கே கூறினார். தாய் நம்முடைய பிறப்புக்கு மூலம் அவளை. உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது? தாய், அவள் மட்டுமே. இன்ன தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவு. தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவு. தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமத்து சிந்தம் என்று எழுதச் சொல்லும் போதுதான் நாம் குருவை அறிவோம். அன்பே கடவுள், அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலேதான் நாம் தெய்வத்தை அறிவோம். அதனாலேதான் சுருக்கமாக நான்கு சொற்களை வைத்து மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த நான்கினுடைய வரிசையிலே சர்வ நிச்சயமாக நமக்கு தெரிந்த ஒரே உண்மை மாதா, சந்தேகத்துக்கு இடமாக இருப்பது தெய்வம். சர்வ நிச்சயமாகவும் சந்தேகத்துக்கு இடமாகவும் இருப்பது பிதாவும் குருவும். இவர்கள் இருவர் பற்றியும் சந்தேகம் எழலாம். இந்த சந்தேகங்கள் உண்மையாகவும் இருக்கலாம். தெய்வம் முழுக்க சந்தேகத்துக்குரியது, ஆனால் அடையும் போது அது முழுக்க உண்மையானது. மாதா சந்தேகத்துக்கே இடமில்லாது. அவளிடமிருந்து நம்முடைய ஜனனம் ஆரம்பமாகிறது. ஜனனம் ஆரம்பமாகும் போது இந்த தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரம் வாங்கி பிறப்பதில்லை. அந்த இருவருடைய சந்தோஷத்தின் பலனாக ஆண்டவன் நம்மை அனுப்பி வைக்கிறார். அதனாலேதான் பிறப்பு என்பது ஆண்டவன் கொடுத்தது என்று அழைக்கிறார்கள் இந்துக்கள். ஆண்டவன் கொடுத்ததா, பிறகு தாய் தந்தை நிலை என்ன என்று கேள்வி கேட்கின்றவர்கள் இதை அறிய வேண்டும். தாய் தந்தையினுடைய விருப்பத்தின்படி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கவில்லை. ஆண்டவனுடைய விருப்பத்தின்படியே நாம் ஜெனிக்கிறோம். அதற்கு இரண்டு கருவிகள், தாயும் தந்தையுமாம். ஜனனம் நமக்கு சர்வநிச்சயமாக தெரிந்து விடுகிறது. எந்த ஒரு குழந்தை பிறப்பதானாலும் கூட 10வது மாதம் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெண்ணாக வளர்கிற ஒரு பெண் 16 வயதிலேயும் வரலாம், 18 வயதிலேயும் வரலாம். ஆனால் குழந்தை என்பது 10 மாதங்களிலே தான் பிறக்கும் என்பது ஒன்றுதான் உலகத்தில் உண்மை. அதன் பின்னாலே மரணம் என்பது இன்ன தேதியிலே வரும் என்று யாருக்கும் நிச்சயமான டைரி கிடையாது. 16 வரலாம், 20 வரலாம், 60 வரலாம், எந்த வயதிலேயும் மரணம் வரலாம், விபத்திலே வரலாம், எந்த நிலையிலேயும் வரலாம் மரணம். ஆனால் பிறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது போல மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. இன்ன தேதியில் இன்னார் மரணம் அடைவார் என்கின்ற குறிப்பு அவன் கையிலேயே ஆரம்பத்தில் இருந்திருக்குமானால் ஆண்டவனை பற்றிய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காது. மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் ஆண்டவன் தன்னையும் வைத்தான். மரணம் எப்போது வரும் என்று தெரியாதாலேதான் மனிதன் கோவிலை நாடுகிறார். ஆபத்திலேதான் ஆண்டவனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறார். சாலையிலே போய்கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போகிறவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும் போது அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வருகின்ற வார்த்தை ஆண்டவனே என்பதே தவிர அடுத்தொரு வார்த்தை வராது. பெற்றவள் ஞாபகம் அல்லது பெற்றவன் ஞாபகம் கூட வராது. ஆண்டவன் ஆபத்திலேதான் தோற்றம் அளிக்கின்றான். ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகின்றான். இன்ன தேதியில் இன்ன காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் அந்த காரியத்தை அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது உறுதியாகிவிடும். ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு காட்டுகிறான். அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணை அடைய வேண்டும், நல்ல மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவன் அவளை அடைய முடியாமல் போகிறது. எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்றிருப்பவன் ஒரு நல்ல மனைவியை அடைய முடிகிறது. இவையெல்லாம் ஆண்டவன் எழுதிய எழுத்து, கடவுள் அமைத்த மேடை. திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று கிறிஸ்டியானிட்டியிலே சொல்லப்படுவது போல ஹிந்து மதமும் அதை முன்னாலேயே சொல்லி இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் கூட அதற்கு ஆண்டவன் தான் பொறுப்பு என்கின்ற நியதியை முதலிலே துவக்கி வைத்தது ஹிந்து மதம்தான். அந்த இந்து மதம் எதன் மூலம் இவ்வளவு உறுதியாக எந்த அஸ்திவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேதான் இதுவரையிலே வளர்ந்து வருகிறது. கோயிலுக்கு போனால், அங்கே நம்பிக்கையோடு போனால், ஆண்டவனை நம்பிக்கையோடு கண்டால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை பலனளிக்கின்றது. நம்பிக்கையிலே சிறிது சந்தேகம் வந்தாலும் கூட மனிதன் முதலில் தன்னை தோல்வியடைய செய்து கொள்ளுகிறார். அதனாலே ஆண்டவன் அவனுக்கு தோல்வி அளித்தது போல தோன்றுகிறது. அந்த நம்பிக்கையிலேதான் அவனுடைய அஸ்திவாரம் கட்டப்படுகின்றது. காஃபி ஹோட்டலுக்கு போகிறோம், அற்புதமான சமையல் ஆகியிருக்கிறது, சாப்பிட உட்காருகிறோம். நல்ல சமையல், நல்ல சாப்பாடு என்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டுமே தவிர எப்படி சமைக்கிறான் என்று சந்தேகப்பட்டு அடுப்பங்கரையை எட்டி பார்த்தால் அவன் வியர்வையை வலித்து விட்டு கொண்டிருக்கக்கூடும். அதை நமக்கு சாப்பாடு செல்லாமல் போய்விடக்கூடும். ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்று திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கு. எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாக தோன்றும். அது உடற்கூற்றினுடைய விளைவல்ல, மனக்கூற்றினுடைய விளைவு. அதனாலே மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதனை ஆன்மீகம் என்றவர்கள் அழைத்தார்கள். உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக இந்த மதத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார்கள். இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். இதிகாசங்களில் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் எடுத்தால் இரண்டு எக்ஸ்ட்ரீம் நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். தசரதனுக்கு 60,000 மனைவியர் என்றார். அது சாத்தியமா? அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள். அவனுடைய மகன் ராமனை ஏகபுத்திரி வரதன் என்றார். இரண்டையும் இரண்டு துருவங்களாக ஆக்கி காட்டினார். இரண்டு வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை சரி, எது நியாயம் என்றவர்கள் போதிக்க வரவில்லை. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் தசரதன், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ராமனை தெய்வம் என்று ராமாயணம் அழைத்து, ஆகவே அது சொல்லாமல் சொன்ன தத்துவம் ஏகபத்னி விரதமாகும். அந்த ஏகபத்னி விரதம் என்று அவனை சொல்வதற்கு எவ்வளவு அற்புதமான உவமைகள், உவமை நயங்களை அது சொன்னது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம். ராவணன் சீதையை மயங்க வைக்க பல்வேறு வேஷங்கள் போடுகிறான். இளவரசனாக வருகிறான், மன்மதன் போல வருகிறான், பல்வேறு நாட்டு இளவரசர்கள் போல தோற்றமளிக்கிறான். எதிலேயும் அவள் மயங்கவில்லை. மயங்கவில்லையே சீதை என்று கலங்கி போய் தன்னுடைய அரண்மனையிலே அவள் ஆவிக் கொண்டிருக்கிறார். அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார். அமைச்சர் சிரித்துக் கொண்டே அவனிடம் சொல்லுகிறார், அரசே, சீதை மயங்கக்கூடியது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே, ஒரே ஒரு உருவத்திற்கு மட்டுமே. அந்த வேஷத்தை நீ எடுத்தால் தான் அவள் மயங்குவாள். அது யாருடைய வேஷம் தெரியுமா? ஸ்ரீராமனுடைய வேஷம். அதை நீ எடுத்தால் அவள் மயங்குவாள் என்று அமைச்சர் சொல்லுகிறார். உடனே ராவணன் அவரை பார்த்து சொல்கிறான், அமைச்சரே, உமக்கு தெரிகின்ற இந்த உண்மை எனக்கு தெரியாமற் போய்விடுமா? நானும் ராமனை போலவே வேஷம் எடுத்தேன், ராமனாகவே தோற்றமளித்தேன். ஆனால் ராமனுடைய வேஷத்தை போட்டவுடனேயே எனக்கு சீதையின் மீது, இன்னொருவன் மனைவியின் மீது ஆசை வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்றவன் வருந்தினான். ஏகபத்னி விரதன் என்பதை வெறும் வார்த்தையோடு சொல்லாமல் அதை ஒரு கதையாக ஊமித்தது சாதாரண மக்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்து மதம் ஒன்றுதான். அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க இந்து மதம் முயன்று, அருந்ததியினுடைய கதை, நலாயினியின் கதை, அனுசூயையின் கதை, அகலிகையின் கதை, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் கற்போடு வாழ்ந்த சில பெண்களின் வாழ்க்கையை குறிப்பது. இவை கற்போடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்து பெண்களின் மனதிலே உண்டாக்குவதற்காக ஏற்பட்டவை. இந்த கதைகளை சொன்னதோடு இந்து மதம் நின்றுவிடவில்லை. சில பழமொழிகளையும் எளிய முறையிலே அவர்களுக்காக தந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதை சிலர் கேள்வி கேட்கக்கூடும், கல்லும் கணவனாகுமா புல்லும் புருஷனாகுமா என்று கேட்கக்கூடும். பழமொழியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கல்லும் கணவன் புல்லும் புருஷன் என்றா இந்து மதம் சொன்னது? கல் ஆனாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் என்று. உன்னுடைய கணவன் மனது கல்லாக இருந்தாலும் அவன் உனக்கு கணவன். சம்பாதிக்க முடியாதவனாக, ஏழையாக, ஊராரின் கேலிக்குரியவனாக, பேதையாக, புண்மையாக இருந்தாலும் கூட உன்னால் ஏளனம் செய்யப்பட முடியாத உன் புருஷன் அவன் என்று அந்த பெண்ணுக்கு அது போதித்தது. அடக்கத்தை போதித்து, அன்பை போதித்து, ஒரு பெண் உத்தமமாக வாழ வேண்டும், லௌகீகத்தில் அவள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இந்த கதைகள் எல்லாம். இதிகாசமோ புராணமோ அல்லது சிறிய சிறிய கதைகளோ, இவைகளெல்லாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒழுங்கான வழியில் நடக்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளாகும். காலங்களாலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாறு நம்முடைய கண்முன்னாலேயே காட்டுகிறது. சில வார்த்தைகளையே நீங்கள் கூர்ந்து நோக்கினால் இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். நான் உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை நினைவுபடுத்துவேன். தவறிப்போன ஒரு பெண்ணை, கெட்டுப்போன ஒரு பெண்ணை வழுக்கி விழுந்தவள் என்று ஏன் கூறுகிறார்கள்? பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்பது விதி. அவள் தலைகுனிந்து நடந்தால் பூமி எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு நடக்க முடியும். தலை நிமிர்ந்து நடந்தால் பூமியும் அவளை வழுக்கி விடக்கூடும். பூமியிலே அவள் வழுக்கி விழுந்தாள் என்பது மட்டுமல்ல, நிமிர்ந்து நடந்த காரணத்தாலே வாழ்க்கையிலேயும் அவள் வழுக்கி விழுந்தாள் என்பதற்காகவே அந்த ஒரு வார்த்தையை தமிழிலே சொன்னார்கள். தமிழ் மட்டுமல்லாது வடமொழியிலேயும் சில வார்த்தைகள் இந்த பெண்களையும் ஆண்களையும் லௌகீகத் துறையில் ஒழுங்குபடுத்துவதற்காகவே ஏற்பட்டவை. ஆக நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் யாவையும் கற்பனை, வெறும் கதை, பொய் என்று சொல்கிறவர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலே அனுபவப்படும் போது அவை உண்மையானவையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள். கண்ணனுடைய கதை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பாகவதமோ பாரதமோ, அதை முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு தெய்வீக கதையாக மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள், ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை, காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி. அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் கால் அதை மிதிக்கப் போவதில்லை. கால் அதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிக பெரிதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்தது. அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயும் ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்க வானத்தில் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷம் பலமாக எழுந்து நிற்கின்றது. விரக்தி அடைந்து வேதனை அடைந்து வாழுகின்ற அளவுக்கு வாழ்ந்து பார்த்து இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிற்பாடு அவன் கடைசியாக அடையப் போகின்ற புகலிடம், அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது. அது எப்படி? வாழ்க்கை தத்துவங்களை ஹிந்துக்கள் தான் முழுக்க முழுக்க செம்மையாக சொல்லி இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலேயே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் ஹிந்து தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறார்கள். நீ வாழ விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது, வாழ்வை வெறுத்து நீ ஓட விரும்பினாலும் வழி இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தத்துவ ஞானியாக திகழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒருங்கே அடக்கிய ஒரு மதம் என்பதாலேதான் எல்லா மதங்களையும் பார்த்துவிட்ட மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்து மதம் லௌகீக மதம், லௌகீக மதம் என்று ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இன்றைய இளைஞன் இந்து மதம் என்றாலே அது ஒரு சன்னியாசி மடம் என்று கருதி கொண்டிருக்கிறார். உண்மை அதுவல்ல. வாழ்வின் சகல துறைகளிலேயும் அது கூடவே வந்து கொண்டிருக்கிறது. வாழ்வை துறந்து ஓடிய ஞானி ஒருவர் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருக்கிறார். அந்த வெண்பா இது. முதற் சங்கமுதூட்டும் மொய் குழலாராசை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும் கடை சங்கம் ஆம்போதது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் நாம் பூமி வாழ்ந்த நலம். அவர் கூறுவதனுடைய கருத்து என்ன? வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது மூன்றே சங்கு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் மூன்று முறைதான் சங்கு அவனுக்கு பயன்படுகிறது. முதற் சங்கு பால் ஊட்டுகிறது, இரண்டாவது சங்கு திருமணத்தின் போது உதப்படுகிறது, மூன்றாவது சங்கு கடைசியாக உதப்படுகிறது. அதிலேயும் வார்த்தைகளோடு பட்டினத்தார் எவ்வளவு அழகாக விளையாடுகிறார். முதற்சங்கு அமுது ஊட்டும் பால் ஊட்டும், மைகுழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு ஊட்டும். நடுச்சங்கம் என்று அவர் சொல்வது நடுவிலே ஊதப்படுகிற சங்கை மட்டுமல்ல, வாழ்க்கையின் நடுப்பகுதி நடுச்சங்கமத்தை குறிக்கும். கடைச்சங்கம் ஆம்போது மூன்றாவது சங்கு ஊதுகிறது என்கிறார் அல்லவா, அந்த சங்கம் என்கின்ற வார்த்தை கடைசியிலே சங்கமமாவதையும் குறிக்கும், அழகான சங்கு என்பதையும் குறிக்கும். வாழ்க்கைக்கு இந்த சங்கு மூன்று முறைதான் துணை வருகிறது. அந்த முதற் சங்கை தாயின் மடியிலே பார்த்தோம், இரண்டாவது சங்கு மன வீட்டிலே ஒலிக்கிறது. அந்த மனவீடு மங்களமாக ஒலிக்கிறது. அந்த மனவீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்ப்பீர்கள். இவ்வளவு சடங்குகள் தேவைதானா, என்ன இந்த சடங்குகள், அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள் உண்டு. ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல. வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்வேன், திருமணத்தில் கெட்டி மேளம் கொட்டுகிறார்களே, அது ஏன்? தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலே இருந்தும் கேட்கக்கூடாது. மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவர்களையோ பார்த்து சரியனே நாசமாய்ப்போக என்று திட்டக்கூடும். அந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது. எந்த மூலையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே அங்கே கெட்டி மேளம் கொட்டுகிறார். மணவறைக்கு வருகின்ற பெண்ணை, அம்மா வலது காலை எடுத்து வைத்து வா என்று ஏன் கூறுகிறார்கள்? வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன? பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் இந்துக்கள் தான். நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலது காலை எடுத்து வைப்பதாகும். மணமேடைக்கு முன்னாலே அக்னி வளர்க்கப்படுகிறது. அந்த அக்னி நெய்யை ஊற்றி ஒருவர் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மணமக்கள் இருவரும் வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த அக்னிக்கு பதிலாக கொஞ்சம் பாலையோ தண்ணீரையோ வைத்து ஏன் அவர் கரண்டியாலே கலக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது? அதுவும் ஒரு சடங்கு தானே. அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும்? அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக இருக்கிறது. ஆயிரம் சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சி அக்னி சாட்சி. நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தாலும் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும். துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று நான் ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடலையும் எரிக்கட்டும் என்பதுதான் அக்னி சாட்சி என்று கூறப்படுவதாக. கழுத்திலே மாங்கல்யம் சூட்டப்படுகிறது. ஆடவனுக்கு காலிலே வெள்ளியாலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. ஏன்? தலைகுனிந்து வருகிறவள் தானே இந்து பெண். தலை நிமிர்ந்து வருகின்ற வீரன் தானே இந்து ஆடவன். தலை நிமிர்ந்து வருகின்ற இந்து ஆடவனுடைய கண்ணில் எதிரே வருகின்றவள் திருமணமானவள் என்று தெரிவதற்காக அவள் கழுத்திலே தாலி. தலைகுனிந்து வருகின்ற ஒரு இந்து பெண்ணுடைய கண்களில் எதிரே வருகின்ற ஆடவன் திருமணமானவன் என்று தெரிவதற்காக அவன் கால்களிலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. வயதான தாய்மார்கள் கூடி வாழ்த்து பாடுகிறார்களேயே, நான் வாழ்ந்த அளவுக்கு நீயும் வாழ வேண்டும் என்று அவளை வாழ்த்துவதனுடைய நோக்கமாகும். அம்மியின் மீது காலை வைக்க சொல்கிறார்களே, அது என்ன வேடிக்கையா? அம்மியை போல உறுதியாக அந்த கல்லை போல என்னுடைய கற்பு இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாக. அருந்ததி பார்ப்பதையே, அந்த வானத்தில் அருந்ததி ஒருத்திதான் இன்னும் நட்சத்திரமாக மின்னுகிறாள், நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் செய்ய சொல்வதாக. நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் கூட ஒரு அர்த்தத்தை அந்த இந்து மதத்து சடங்குகளுக்குள்ளே காண முடியும். மங்களமே நிறைந்து நிற்கும். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் அப்போது வீட்டிலே அரிசியோ சோறோ இல்லை என்றால் கூட இல்லை போ என்று ஒரு நல்ல இந்து சொல்ல மாட்டான். நல்ல ஒரு வைதிக இந்து, நிறைய இருக்கிறதப்பா நாளைக்கு வா என்ன. அதற்கு என்ன பொருள் என்பது பிச்சைக்காரனுக்கு தெரியும், பகுத்திரிவாளனுக்கு தெரியாவிட்டாலும் கூட. அதாவது இல்லை என்பது அதனுடைய பொருளாக. அமங்கலமான வீடுகளுக்கு போகிறோம். அந்த வீடுகளுக்கு போய் திரும்பும் போது போகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் இந்துக்கள். ஏன் தெரியுமா? இது மாதிரி அமங்கலமோ கெட்ட காரியமோ இனி உன் வீட்டிலே வராது, அதனாலே நான் வரவேண்டிய அவசியம் இருக்காது, போகிறேன் என்பது அதனுடைய பொருளாகும். நல்ல காரியம் நடக்கின்ற வீடுகளுக்கு நாம் போகிறோம். அப்படி போய் திரும்பும் போது போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருவோம். அதன் பொருள் இன்னும் பல நல்ல காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கும், நானும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்பதாக. மங்களமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனிதனுடைய மனோபாவம் மாறுகிறது, மனிதனுடைய முகபாவம் மாறுகிறது, முகத்திலே ஒரு தனி மலர்ச்சி உண்டாகிறது, வயது குறைந்தது போல தென்படுகிறது. துன்பத்தாலே தானே மனிதன் தளர்ந்து போகிறார், சோக செய்திகளாலே தானே மனிதன் இடிந்து போகிறார். அதனாலே மங்களமான வார்த்தைகளையே அதிகமாக அவன் காதிலே விழும்படி வைப்பதுதான் இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். திருமண மங்களம், மனவினை மங்களம், வாழ்வின் மங்களம் அனைத்தையும் பார்த்துவிட்டு வயதான அல்லது வாலிபமான ஒரு மனிதனுடைய அன்றாட கர்மங்களுக்கு வாருங்கள். காலையிலே எழுந்தவுடனேயே அவன் குளித்தாக வேண்டும். ஒரு நல்ல இந்து தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் பலர். ஆண்டவனுடைய அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ புற உடம்பு சுத்தமாகிறது. புற உடம்பு குளிரும் போது அகமும் குளிர்கிறது. அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது. குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசிக்கிறார். நெற்றியிலே ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும்? திருநீர் அல்லது திருமண் எதற்கு? சைவர்கள் திருநீர் பூசுகிறார்கள், வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள். வார்த்தைகளை கவனியுங்கள். அது திருநீர், இது திருமண். கல்யாணமாகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. கல்யாணம் ஆகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும், கல்யாணம் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும் இந்த இரண்டையும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த விபூதியை ஏன் பூச சொல்லுகிறார்கள் திருநீரை? காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்ய தோன்றாது, பாவம் செய்ய தோன்றாது. என்றைக்கு இந்த உடம்பு நெற்றியிலே இருக்கிற இந்த நீராகுமோ என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோகியனாக இருக்க சொல்லும். ஒரு நாளோடு பூசி விட்டு விட்டால் ஒரு நாள் மட்டும்தான் யோகியனாக இருக்க முடியும். தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோகியனாக இருக்க முடியும். திருமண் என்று அதை ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலே தான். ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலே தான். அதனாலேதான் மண் இடுவதும் நீர் பூசுவதும் இந்துக்களுடைய பழக்கமாயிற்று. இன்னொன்று, காலையிலே எழுந்தவுடனே ஒரு இந்து குளித்துவிட்டு விபூதி பூசி அல்லது திருமண் இட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையிலே அமர்கிறானேயே, இதுவரையிலே அதற்கொரு விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன, அந்த வியாதிகளுக்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த நாளிலே இந்த வியாதிகள் ஓரளவுக்கு இருந்தன, ஆனால் இவற்றுக்கு மருந்து இல்லை. மிக முக்கியமானது இரத்த கொதிப்பு என்கின்ற வியாதியாகும். இந்த இரத்த கொதிப்பு வியாதிக்கு மருந்தே இல்லை 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை. அண்மையிலே மகரிஷி யோகி அவர்கள் கார்டியோகிராஃப் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றார், ஏதாவது ஒரு பொருளை 20 நிமிஷ நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் சவனம் இல்லாமல் சலனம் இல்லாமல் நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய இரத்த கொதிப்பு இறங்கும், ஏறுகிற கொதிப்பு இறங்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா என்று கேட்கிறீர்களா? நானே ஆதாரம். அந்த 20 நிமிஷமும் நீ ஆண்டவனைத்தான் நினைக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. உன் புத்தி குரங்கை நினைக்குமானால் அதை நினைக்கலாம், வேறு புத்தகத்தை நினைக்குமானால் அதை நினைக்கலாம். ஏதாவது ஒன்றைத்தான் அந்த 20 நிமிஷம் நினைக்க வேண்டும். அந்த ஒன்றையே பற்றி ஒன்றையே தொடர்ந்தால் அந்த 20 நிமிஷத்திற்குள் இரத்த கொதிப்பு இறங்கி விடுகிறது. அதனாலே தான் அந்த ஒன்று ஆண்டவனாக இருந்தால் கொதிப்பும் இறங்கும், கடைசி காலத்திற்கு புண்ணியமும் கிடைக்குமே என்று இந்துக்கள் தியானத்திலே அமர்கிறார்கள். தியானம் என்பதனுடைய நோக்கமே அதுதான். தியானம் செய்வதன் மூலமாக விதியை வென்றுவிடலாமா? விதி விதி என்று இந்துக்கள் சொல்கிறார்களே, அந்த விதியை தியானம் வென்றுவிடுமா என்றால், விதியை தியானம் வெல்லுகிறதோ இல்லையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அந்த விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்கு தந்து விடுகிறது. எல்லாமே உனக்கு விதிக்கப்பட்ட விதிதான். உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையே விதி என்று இந்து மதம் கூறுகிறது. உனது வாழ்க்கை எந்த சாலையில் போனாலும் அது இறைவன் விதித்ததே. நானோ நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போக போகிற பாதைகளும் சாக போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன. நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே. மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் அடங்கி இருக்கிறது. ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் என்றான் வள்ளுவன். ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும். பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியைக் கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அதனை ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்றான் இளங்கோ. போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே விதியின் கோடுகள் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் விதி ரேகைகளின் விளைவே. முயற்சி கால் பங்கு, விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு. எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள். அதற்கு என்ன காரணம்? இன்ன காரியங்கள் நமக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது. 2வது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. ஒரே நாளில் போலந்தை பிடித்தார். வெறும் மிரட்டலிலேயே செக்கோஸ்லோவேக்கியாவை பிடித்தார். குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார். அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் 6 நாட்களிலேயே பிடித்திருக்கலாம். வெறும் வாய் வேட்டுக்களையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி அடித்திருக்கலாம். அகில ஐரோப்பாவையும் பிடித்து விட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய, ஆப்பிரிக்க, அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும். அமெரிக்கா, சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் விழுந்திருக்கும். இது சுலபமாக நடந்திருக்க கூடியது. ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது. பிரிட்டனை கோழிக்குஞ்சு என்றவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான். அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது. சோவியத் யூனியனின் பருவ காலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன. எச்சரிக்கையாக இருந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான். உலக வரலாறுகளை கூர்ந்து கவனியுங்கள். விதியை மதியால் வெல்லலாம் என்று சில பேர் பேசுவது உண்டு. வெல்லலாம், அப்படி நீ வென்றுவிட்டால் நீ வெல்லுவாய் என்பதே உன் விதியாக இருந்திருக்கும். அதுதான் முடிவே தவிர அந்த விதியிலே இல்லாத ஒன்று உன் மதியிலே தோன்றியதாக அர்த்தமல்ல. ஒன்று சொல்வேன், யாரையும் எவரையும் எந்த வீட்டையும் எந்த நாட்டையும் சாட்டை இல்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன். இறைவன் என்று ஒருவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவேன். தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கிறது. வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அழிக்கிறது. அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும். அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையே ஏன்? பருவத்தாலே ஆண்டவன் இரண்டு பிரிவுகளை உருவாக்குகிறார். மழை இல்லையே என்று எண்ணுகிறவன் அவனை நினைக்க வேண்டும். ஐயோ இவ்வளவு மழையா என்று எண்ணுகிறவனும் அவனை நினைக்க வேண்டும். தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என்று இயங்குகிறோம். கடற்கரையில் வாழுகின்ற மக்களும் இயங்குகிறோம். கடலிலே நிறைய தண்ணீர் இருக்கிறது. கடல் நீரையே குடிநீராக்கி இருக்கலாம் அல்லவா? கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும்? கடலிலே தண்ணீரும் இருக்க வேண்டும், அது குடிக்க முடியாமல் உப்பாகவும் இருக்க வேண்டும். மனிதன் அதை பார்த்து கொண்டே தண்ணீர் தண்ணீர் என்று இயங்க வேண்டும். தண்ணீர் இருக்கும் இடத்தை தேட வேண்டும், பூமியை தோண்ட வேண்டும், தோண்டி அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும். ஒரு தண்ணீரை எடுப்பதற்கே ஒரு மனிதன் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமானால் என்னை அடைவதற்கு நீ எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று காட்டுவதே ஆண்டவனுடைய படைப்பின் மூல நோக்கமாகும். ஆண்டவனுடைய படைப்பின் ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. இந்து மதத்தின் முழு விவரங்களையும் நான் சொல்ல ஆரம்பித்தால் இது போதாது. போதாது என்பது மட்டுமல்ல, எனக்கு ஆயுள் போதாது. சின்ன எறும்பு இவ்வளவு பெரிய மனிதனை கடிக்கிறது. அந்த எறும்பே என் கண்ணுக்கு தெரியவில்லை, அதற்கு ரெண்டு பல்லும் இருக்கிறது. இந்த சிருஷ்டி எப்படி உருவானது, யாராலே உருவாக்கப்பட்டது என்று எண்ணும் போது எனக்கு வியப்பு மேலிடுகிறது. வகை வகையான பூச்சிகள், இவற்றை சிருஷ்டித்தவன் யார்? இதற்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த பூச்சியை உண்டாக்கியது முட்டை, அந்த முட்டையை உண்டாக்கியது இன்னொரு பூச்சி என்று பேசிக்கொண்டே போனால் அந்த முதல் பூச்சியை, அந்த முதல் மூலத்தை உண்டாக்கிய மூலம் எது? அதுதான் ஆதி மூலம் என்றான் இந்து. எல்லா மூலத்திற்கும் மூலமாக முளைத்தெழுந்த விதை அதுதான், அந்த விதையிலே இருந்து கிளைத்தெழுந்ததுதான் மற்றவை என்பதாலேதான் அவன் அதை குறிப்பிட்டார். இப்படி எல்லாமே ஆண்டவனுடைய இயக்கம்தான் என்று நம்புகிற இந்து விஞ்ஞானத்தை மறுத்தானா வெறுத்தானா? சொல்லப்போனால் விஞ்ஞானத்தின் அடித்தளமே இந்து மதம். மேகம் கடலுக்கு சென்று தண்ணீரை எடுத்து அதை பூமிக்கு கொண்டு வந்து மழையாக பொழிகிறது என்று நமக்கு சொல்லித்தந்தவர்கள் யார்? பள்ளியில் படிக்கும் மாணவனை கேட்டால் ஆங்கிலேயர்கள் கற்றுத்தந்த விஞ்ஞானம் என்றுதான் அவன் பதில் சொல்லுவான். ஆனால் இந்த விஞ்ஞானம் ஏறக்குறைய 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹிந்துக்கள் சொன்ன விஞ்ஞானம், அதிலேயும் ஒரு பெண் பாவை சொன்ன விஞ்ஞானம். மேகம் கடலிலே இருந்து தண்ணீரை எடுத்துத்தான் மழையாக பொழிகிறது என்பதை விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே எடுத்து காட்டியவர் கோதை நாச்சியார் என்கின்ற ஆண்டாள். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆழியுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழி என் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து
தாழாதே சாரங்கம் உதிர்த்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய், வாழ உலகில் பெய்திடாய்.
ஆளி மலைக்கண்டா ஒன்று நீ கைகரவே, ஆளி உட்புக்கு முகந்து கொடு ஆர்த்து வானில் ஏறி, ஆளியுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி, பாலியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி மின்னலிட்டு, வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடி இடித்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல், சாரங்க வில்லிலே இருந்து புறப்பட்ட கணைகள் போல், பூமியிலே மலையாக பொழிவாயாக என்று வேண்டினாள் ஆண்டாள். வெள்ளைக்காரன் இதனை கண்டுபிடிப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹிந்து விஞ்ஞானம் இதை கண்டுபிடித்தது. ஹிந்து வேதங்கள் நாளிலேயும் சொல்லப்படுகிற ஒரே கருத்து, நீ ஆண்டவனை தேடி எங்கே புறப்பட்டு சென்றாலும் முடிவிலே அங்கே வந்து சேருவாய் என்பதாகும். எப்படி நீ சுற்றி வந்தாலும் அங்கே வருவாய், நேர் சாலையிலே போனால் நீ அங்கே வந்து நிற்பாய் என்கிறது. இங்கே இருந்து புறப்பட்டால் நீ இங்கேயே வந்து நிற்பாய் என்றார். முதலிலே பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தவனும் ஹிந்துதான். பூமி உருண்டை, மேகம் மழையை எப்படி பொழிகிறது, இவற்றை அனைத்தையும் கண்டு சொன்னது ஹிந்து விஞ்ஞானம். ஆகவே ஹிந்து வெறும் விஞ்ஞானத்தையோ அல்லது அதீதமான ஒரு கடவுள் கொள்கையோ மட்டும் சொன்னவன் அல்ல, அவன் விஞ்ஞானத்தையும் வலியுறுத்தியவன் ஆவான். இன்றைய விஞ்ஞானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனாலே தான் இன்றைய விஞ்ஞானிகள் ஹிந்து மதத்தினுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஞ்ஞானம், இந்துக்களுடைய விஞ்ஞானம் இவ்வளவு சிறப்புடையது என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. அவர்கள் இந்தியாவிலே மட்டுமில்லை, உலகமெங்கிலேயும் இருந்தார்கள். அவர்களை வடமொழி நாஸ்திகர்கள் என்று அழைக்கும், நம்புகிறவனை ஆஸ்திகன் என்று அழைக்கும். நாஸ்தி என்றால் இல்லை, ஆஸ்தி என்றால் உண்டு என்று பதில் சொல்வார்கள். அந்த பொருள் மட்டுமல்ல, நாஸ்தி என்றால் ஒன்றுமே இல்லை, ஆஸ்தி என்றால் சொத்து என்கின்ற பொருளும் அதற்கு உண்டு. இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு எந்த விதமான அறிவும் தேவையில்லை, உண்டு என்று சொல்லுகிறவனுக்குத்தான் அறிவு தேவை. என்னென்ன எங்கெங்கே இருக்கிறது என்று கண்டு சொல்ல வேண்டியவன் உண்டு என்று சொல்லுகிறவன் மட்டுமே. இல்லை என்று சொல்லுகிறவன் கண்ணை மூடிக்கொண்டு மாற்றி மாற்றி இல்லை 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 என்று சொல்லலாம். ஆண்டவன் உண்டா இல்லை, அது உண்டா இல்லை, இது உண்டா இல்லை, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தால் போதும். அவனுக்கு வயது கூட வர வேண்டாம், வாலிபனாகவும் வேண்டாம், குழந்தைக்கே அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தால் அது திரும்ப திரும்ப சொல்லும். ஆனால் ஆண்டவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் அந்த நம்பிக்கைக்கு அடித்தளத்தை விவரித்தாக வேண்டும். விபூதி பூசுகிறவன் ஏன் பூசுகிறேன் என்பதற்கான காரணத்தை சொல்லியாக வேண்டும். காரணம் இல்லாமல் நான் இதை செய்யவில்லை என்று அவனை நம்ப வைக்க வேண்டும். அவனை மட்டுமல்ல அவனுடைய மூதாதிகளையும் நம்ப வைக்க வேண்டும், அடுத்த தலைமுறையையும் நம்ப வைக்க வேண்டும். ஆஸ்திகனுக்கு இருக்கின்ற சிரமம் இதுதான். இந்த சிரமத்தை சுலபப்படுத்தி அர்த்தத்தோடு சொல்லிவிட்டு போறது இந்து மதம் ஒன்றுதான். வேறு எந்த மதத்திலேயும் அர்த்தம் உண்டு. நான் மற்ற மதங்களை பற்றி குறைத்து பேச மாட்டேன். எல்லா மதங்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்ட மதம் இந்து மதமாகும். நாஸ்திகனை கூட அந்த மதம் வெறுத்ததில்லை. ஆஸ்திகனை விட அதிகம் தன் பெயரை சொல்லுகிறவன் நாஸ்திகன்தான் என்று ஆண்டவனே ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். அதனாலே நாஸ்திகன்தான் என்னுடைய முதல் பக்தன் என்று அவனையும் அரவழைத்துக் கொள்ளுகிறது இந்து மதம். அவனையும் வெளியே அனுப்புவதாக இல்லை. என்னுடைய மதத்தின் ஒரு கிளைதான் மற்ற மதம் என்று சொல்லி அதையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது. இந்து மதம் யாரையும் கைவிட்டு விட்டு, தன்னை வெறுப்பவனை கூட விட்டுவிட்டு ஓட முயன்றதே இல்லை. நீ இந்து மதத்தை வெறுக்கிறாயா? நீ அதை விரும்புகிற வரையிலே இந்து மதம் உன்னை தொடர்ந்தே வரும். நீ இந்து மதத்தை விரும்புகிறாயா? உன்னை அது சோதிக்கும். ஏன் சோதிக்கும் என்றால், நீ விரும்புவது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள. வெறுக்கிறவன் வெறுப்பது உண்மையாகத்தான் இருக்க முடியும், விரும்புகிறவன் மீதுதான் சந்தேகம் வரும். ஏன் ஆண்டவன் பக்தனுக்கே அதிகம் சோதனைகளை வழங்குகிறான்? இவள் உண்மையானவனா என்று கண்டுகொள்ள விரும்புகிறான். எவளை நீ காதலிக்கிறாயோ அவளைத்தான் அதிகம் சந்தேகிப்பாய். எவளை நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவள் சிரித்தால்தான் உனக்கு சந்தேகம் வரும். வேறு எந்த பெண் சிரித்தாலும் சந்தேகம் வராது. நீ உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் சோதனை மேல் சோதனை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளுக்கு அஞ்சாமல் நீ தொடர்ந்து போனால் கடைசியில் ஆண்டவன் தன் முகத்தை உனக்கு காட்டுவான். பிள்ளைக்கரி சமைத்த கதை போன்ற கதைகளை விட்டுவிட்டு வாழ்க்கை தத்துவத்துக்கே வந்து ஆண்டவனை நீ பின்தொடர்ந்து பார்த்தால் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதிலேயும் அவன் அவ்வப்போது கண்ணுக்கு தெரிய மாட்டான். கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அவன் காட்டுவான். என் வாழ்நாளிலே நான் அதை கண்டிருக்கிறேன். நான் நாஸ்திகனாக இருந்தவன் ஆஸ்திகனாக மாறினேன். எப்படி மாறினேன் என்றால், ஆண்டவன் என்னை சோதிக்கவில்லை, நானே என்னை சோதித்துக் கொண்டேன். சோதித்த துன்பங்களின் மூலமாக ஆண்டவனை உணர்ந்தேன். ஆண்டவன் மேலும் சோதித்தார். ஏற்கனவே இந்த சோதனையில் எனக்கு ஒரு பக்குவம் இருந்த காரணத்தாலே சிக்கன பிடித்தேன். தேவனே உன்னை செய்வதென்று இனி அறியேனே என்று பின்னாலே தொடர்ந்தேன். இன்று எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது. மரணத்தை பற்றிய பயம் அற்றுப்போய்விட்டது. மரணத்தின் பின்னாலே மோட்சமோ நரகமோ எங்கே போனாலும் கூட கண்ணன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கை, நம்பிக்கை ஒரு ஹிந்துவுக்கு கடைசி வரை கை கொடுப்பது அதுதான். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.